வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காலவேளை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் ஏசாயாவின் புத்தகம் 42:9. பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளை நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் பிரியமானல, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்கு திட்டங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள் இவை எல்லாவற்றையும் சில நேரங்களில் பல நேரங்களில் நம் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தேவன் ஒரு நாளும் சொன்ன வார்த்தைகளை மறப்பது இல்லை பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தையில் ஒன்றும் அழிந்து போவது இல்லை பிரியமானவர்களே. அவர் படைத்த உலகம் கூட அழியும், ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் அழியாது. அதனால் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம், எப்போவோ தேவன் உங்களை சந்தித்த போது உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை, மறந்து போவதும் இல்லை. அதை நிச்சயமாக நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையும் போதுமானவராய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. நம்முடைய நிறைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தேவையான போது அந்த வார்த்தையை பிரித்து கொள்கிறோம், ஆனால் நம் தேவை சந்திக்கப்பட்ட பிறகு அந்த வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பூர்வ காலங்களில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின. ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு என்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மிகுந்த ஒரு கடினமான பயணத்தின் போது அவருக்கு தேவன் சொன்ன வார்த்தையை அவர் மறந்து போய் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றிலையும் ஏமாற்றம் தோல்வியாக இருந்தபோது தான் தேவன் அவரோடு பேசுகிறார், நீ பெத்தேலுக்கு திரும்பி போ என்று சொல்கிறார். ஏனென்றால் தன் தகப்பனை ஏமாற்றி, தன் சகோதரனை ஏமாற்றி, ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏமாற்றி எடுத்துக்கொண்ட யாக்கோபு அப்பொழுது பிரயாணப்பட்டு மாமா வீட்டுக்கு போகுற வழியில் தேவன் அவனை சந்தித்தார். அப்படி சந்தித்த போது தேவன் பேசினவைகளை பிற்காலங்களிலே அவர் மறந்து விட்டார். ஆனால் தேவன் மறக்கவில்லை, மீண்டும் பெத்தேலுக்கு போ என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும், ஒருவேளை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் தேவன் உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலும் உபத்திரவத்தின் நேரத்திலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் இந்த நாட்களிலே மறந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் மறப்பதில்லை. நாம் ஆண்டவரை மறந்தாலும் தேவன் நம்மளை மறக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் நாம் சீக்கிரமாக பெத்தேலுக்கு கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தரிசனமான இடம், நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு தந்தர்லின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நேரம் நம்ம கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி மீண்டும் நீங்கள் பெத்தேலுக்கு போவேல் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் தேவன் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த வார்த்தையோடு விடாமல் இன்னும் சொல்லப்பட்டிருக்குது, இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பழையவைகள் மாத்திரமல்ல, புதிய காரியங்களையும் தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அப்படியே நம்புவதற்கு நாம் பழகி கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். உண்மையாகவே மோசே என்ற மனிதர் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் அழைக்கப்பட்டார். எப்படி அழைக்கப்பட்டார்? அவர் எகிப்திலே பிறந்தபோதும் அவருடைய வாழ்க்கையின் பயணம் மிகுந்த ஒரு வித்தியாசமான பயணம். ஏன்னால் மோசே பிறந்தபோது 3 மாதம் அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று அறிந்து அந்த பிள்ளையை ஒழித்து வைத்தால் என்று சொல்லப்படுது. காரணம், மோசே பிறந்தபோது பார்வோனின் கட்டளை அனைத்து ஆண் பிள்ளைகள், எபிரேயர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஒழித்து வைத்து நாணல் பெட்டியிலே அழகாக வைத்து அந்த நைல் நதியில் விட்டு அப்படியாக அந்த எந்த பார்வோனுடைய வீட்டினால் ஆணை அறிவிக்கப்பட்டதோ அதே இடத்துல ஆண்டவர் மோசே வளர்த்தார். ஆனால் பிற்காலங்களிலே மோசே வளர்ந்த போது தேவன் தன்னால் பெரிய ரட்சிப்பு உண்டு பண்ண போறார் நம்பிக்கையாக இருக்கும் போது அவர் ஒரு கொலை செய்து விடுகிறார். அதனால அந்த தேசத்தை, எகிப்தை விட்டு கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ போய் எத்ரோவின், அதான் அவருடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க வேளையில் தான் தேவன் அவரோடு பேசுகிறார். இப்பொழுது பேசும்போதும் இவருடைய மனதில் எண்ணங்கள் என்ன, நான் இப்பொழுது குறை உள்ளவனாக இருக்கிறேன், அவர் தேவன் தன் மேல உள்ள திட்டத்தை மறந்து அவருடைய அறியாமலே அவர் சொல்கிறார், நான் போல ஆண்டவரே, நீங்கள் அனுப்ப சித்தமானால் வேற யாராவது அனுப்புங்க. அநேக நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாகவே யோசிக்கிறோம், திட்டத்துக்கு மாறாகவே பேசுகிறோம். ஆனால் இறுதியிலே ஆண்டவர் அந்த மோசையை கொண்டுதான் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்திலிருந்து வாழ்ந்த தன் ஜனத்தை விடுதலை செய்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அது அறியாமல் புரியாமல் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். தேவன் உங்களை ஏன் ரட்சித்தார், தேவன் ஏன் உங்களை வேறு பிரித்தார், தேவன் ஏன் உங்களை அபிஷேகம் பண்ணினார், தேவன் உங்களை எதற்காக தேவன் முன்குறித்தார் என்றால், தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால், நிச்சயமாக மோசேயை அழைத்த தேவன் உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் ஜனங்களை விடுதலை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் இதெல்லாம் நம்பவும் முடியாமல் அது எப்படி நாம் விசுவாசிக்கும் சிலையை நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் நிச்சயமாக அவைகள் தோன்றதுக்கு முன்னே தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறார், தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் நிறைவேறும். மெய்யாகவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தருடைய வாழ்க்கை யோசிப்பு. அவருடைய வாழ்க்கையில் பார்த்த தரிசனத்துக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய தரிசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் வேறு விதமாக நடந்தது. அவருடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள், அவன் தூரத்தில் வர கண்டு அவனை கொல்லுவோம், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்றுகிறார்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், யோசேப்பை குழியில் போட்ட போதும் சொப்பனம் அவன் கண்ட தரிசனங்கள் குழியில் விழுந்து விடவில்லை. அவனை தூக்கி விற்று போட்டார்கள், அப்பொழுதும் அவனுடைய தரிசனம் குன்றி போகவில்லை. அவன் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை கடந்துச்சுனா அப்பொழுதும் அவனுடைய தரிசனங்கள் சொப்பனங்கள் நின்று போகவில்லை. தேவன் குறித்த தரிசனம் குறித்த நாள் வந்தபோது தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் தரிசனம் இருக்கிறதா, வெளிப்பாடுகள் இருக்கிறதா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இலக்குகள், அந்த தரிசனங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போகிறது, மீண்டும் துவங்க போகிற அந்த வாழ்க்கைக்கு இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே நம்மை ஒப்புவிப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.